මාවීර මකුඩක්. ලෙප්ටනන්ට් කර්නල් ඩේවිඩ්.
වණඟුකිරෝ මහවීරරේ, වණඟුකිරෝ මහවීරරේ.
தமிழத்தின் சிகளில் மோதும் காற்றில் கடந்துவிட்ட தென்றல் லெப்டினன்ட் கர்னல் டேவிட். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு பரிமாணங்களையும் தன் காலத்திலேயே நேரடியாக கண்ட மிகச்சில போராளிகளில் ஒருவர். தமிழத்தின் விடுதலை போராட்டம் எல்லா காலங்களிலும் கடல் பிரயாணங்களை முதன்மைப்படுத்துவதாக அமைந்தது. எத்திசையும் கடலால் சூழப்பட்ட எங்கள் தாயகத்தின் தாக்கமுள்ள நகர்வுகள் கடல் மூலமே மேற்கொள்ளப்பட்டன. விடுதலை புலிகளின் விடுதலை போராட்டத்தில் கடல் பயணங்கள் பிடித்திருந்த இடத்தின் அதே அளவிடத்தை கடல் சரித்திரத்தில் டேவிட் பிடித்திருந்தார். அவரது இளமையிலேயே கடல் அவரை அழைத்தது. அவரது குடும்ப நிலை அவரை கடலுக்கு அனுப்பியது. இயக்கம் கடலையும் பிரயாணம் செய்ய வேண்டி வரும் என்ற காலம் போய் இயக்கத்தின் பிரயாணம் கடல்ல தான் என்று வந்துவிட்ட 83 இயக்கத்துக்காய் கடலில் இறங்கினார். தமிழத்தின் ஒவ்வொரு கரையிலும் கால் பதித்தார். நீண்ட பெரும் கடற்பரப்பு, கடற்பரப்பில் புள்ளியாய் நகரும் படகு, படகினைப் போல் பல மடங்கு வீழ்ந்து எழுந்து விழுங்க வரும் அலைகள், சமுத்திர ராட்சதனின் அலைவாய் முடமுதல் விரைந்து தத்தி பாய்ந்து வெளியேறி திரும்பி பார்க்கும் லாவகம், திரும்பி பார்வை நேரே நோக்க அடுத்த பெருமலை, படகினை பல மடங்கு வேகத்தோடு துரத்தி உமிழும் பீரங்கி வாய்கள், அவற்றின் பல்முக நகர்களிலும் தப்பி தத்தி செல்லும் வேகம், பின்னால் வரும் எதிரியின் கை அதிகமாய் நெருங்கி நின்று நிதானித்து இயந்திர துப்பாக்கி இயக்க ஆணையிடும் உறுதி, அந்த கணத்தில் எதிரி அடையும் அதிர்ச்சி டேவிட்டை பல தடவைகள் கரை சேர்த்துள்ளது. அவனது கடல் பயணங்கள் மெய்சிலிருக்கும் பல அனுபவங்களை கொண்டது. அவனது ஆசான்களும் நல்ல நண்பர்களும் கடலிலேயே கலந்து விட்டார்கள். அப்போதெல்லாம் கூட அவன் கடலில் நிலைத்து நின்றான். அவனது தப்பியோடும் லாகவும் தேவையின் போது எதிர்த்து நின்று எதிர்கொள்ளும் நெஞ்சுறுதியுமே அவனை நிற்க வைத்தது. இயக்கத்தின் வசமுள்ள பெருமளவு ஆயுதங்களுக்கு டேவிட்டை தெரியும். ஆம், அவை அவர்களது கைகளுக்கு கிடைப்பதற்கிடையிலே டேவிட் இருந்திருக்கிறார். அநேகமாக எப்போதுமே கரையில் காணும் டேவிட்டை கடலில் சந்திக்க முடியாது. ஒருங்கிணைந்த சிந்தனையோடு தன்னை நம்பி படகிலேறிய நீண்ட தெரியாத சுமைகளுக்கு உத்தரவிடும் டேவிட், கடுமையான வசைகளால் ஓட்டிமாரை கட்டுப்படுத்தும் மாலுமி. கடலில் டேவிட்டை டேவிட்டாக பார்ப்பது கடினம். எப்போதாவது மிக அபூர்வமாக சீரான நேவியில்லாத ஒதுக்குப்புற கடலில் நல்ல நிலவும் சேர்ந்தால் அவனது படகு நிற்கும். இயந்திர சத்தத்தை மீறி அவன் குரல் ஒலிக்கும். கடல் மேல் பிறக்க வைத்தான் அவனது குரல் இனிய சங்கீதம் இல்லைத்தான். ஆனாலும் அவன் பாடினால் நின்று நிதானித்து கேட்க வைக்கும் வசீகரம், அந்த வசீகரம் அவனது குரலுக்கா அல்லது அவன் பாடும் பாடலுக்கா? அவனது குரலில் பாடல் கம்பீரம் பெறுவதும் தெரியும். அந்த குரலுக்கு அவன் தெரிவு செய்யும் பாடல்களை விட வேறு பாடல் இடப்படாதென்பதும் புரியும். அவனை தெரிந்து அவனுடைய பழகாத எல்லோராலும் கூறப்படும் எண்ணப்படும் எண்ண வடிவங்களுக்கு அப்பாற்பட்ட போராளி. அநேக போராளிகளைப் போல் அவனுக்கும் பழம் சோறு குளைத்து கையில் கொடுக்கும் அம்மா, ஆமியின் வெடிகேட்டு சிறு பற்றை சரசரக்காமல் தேத்தண்ணி செம்போடு அண்ணனை அண்ணனின் தோழர்களை தேடும் தங்கைகள், வீட்டின் நிலையை எண்ணுவதா நாடா என்ற கேள்விக்கு எப்போதுமே குழப்பமில்லாத பதிலை தன்வசம் வைத்திருந்த போராளி, மிக நெருக்கமான நண்பர்களிடமும் மட்டும் தங்கச்சியவை என்று கூறி கண்கலங்கும் அண்ணன், எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையின் முக்கியத்துவம் விளங்க வைக்கப்பட்டால் அந்த வேலையை செய்து முடிக்கும் வரை அவன் ஓய்வதும் அபூர்வம். அவனது நினைவுகள் மீட்டப்படும் போது திரும்ப திரும்ப அவனது அக்குணநலனே எவருக்கும் முன்னிற்கும். தமிழத்தின் கடற்பரப்பில் மட்டுமல்ல, தமிழத்தின் தரைப்போர் வாழ்க்கையிலும் அவன் சாதித்தவை அதிகம். அதிலும் வடமராட்சி நடைபெற்ற அநேகமான சண்டைகளில் அவனது சுவடுகள் பதிந்திருந்தன. இந்திய படைக்கு முந்தைய போர் வாழ்வில் ஒபரேஷன் லிபரேஷனுக்கு முன்பும் பின்பும் வடமராட்சி அவன் பங்கு அதிகம். ஒபரேஷன் லிபரேஷனுக்கென ஆமி புறப்பட்டதிலிருந்து நெல்லியடி முகாமுக்குள் மில்லர் புகுந்தவரை அவன் ஓய்வில்லை. இந்திய படை யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தவன் யுத்தம் ஆரம்பித்து கொழுந்துவிட்ட நேரத்தில் தள்ளியிருக்க முடியாமல் ஒரு கட்டுமரத்தில் வந்து சேர்ந்தான். இந்திய ஆக்கிரமிப்பு காலத்தில் வடமராட்சியில் இயக்கத்தை உயிர்த்துளிப்போடு வைத்திருந்ததில் அவன் பங்கு மிகப்பெரியது. அநேகமாக இயக்கத்தின் எல்லா துறைகளிலும் தனது முத்திரையை பதித்தவன் அரசியல். அவன் அரசியல் வித்தகன் இல்லைத்தான் எனினும் தான் ஏந்திய துப்பாக்கி எதற்காக என்பதில் குழப்பமில்லாதவன். மக்களோடு பழகும் போதனில் அந்த மக்களில் ஒருவனான் என்று சிந்திக்க தெரிந்தவன். எல்லா தலைமறைவுக்கால வாழ்க்கையிலும் மக்களால் பாதுகாக்கப்பட்டவன் டேவிட். டேவிட் என்றால் ஆமி பார்த்து சொல்வதற்கென ஒரு முதியோர் படையே திரளம். அவன் உளவு ஊர்களில் சிறு குழந்தைக்கு மறைமுகமாகிவிடும் முகராசி. சிறுவர்களை ஒரு தடவை சந்தித்தால் மறு தடவை சந்திக்கும் போது அவர்களை பெயர் சொல்லி அழைக்கும் நட்புணர்வு, அல்லது அவர்கள் வெட்கத்தில் முகம் சிவக்க இவன் ஒரு பெயர் வைத்திருப்பான். சிறுவர்கள் என்றல்ல, எல்லோருடனும் நட்பை பேணுவதில் தனித்துவமானவன். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் தனிமையான ஆர்வம் உள்ளவன். எப்போதோ ஒரு முறை வண்டி விடப்பட்ட கரையில் லாம்பு வெளிச்சத்தில் சாப்பாடு கொடுத்தவரை யாழ்ப்பாணத்தில் கண்டு என்னை தெரியவில்லையா, கழுவங்கையில் ரால் கறியோட புட்டு சாப்பிட்டு நாங்களில்லே என்று கேட்டு அசத்துவான். பழைய நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்தால் மறந்துவிட்ட திரும்ப கிடைக்காத நினைவுகளை மீட்டுவது டேவிட்தான். இவரது நட்பை பேணும் பண்பால் பலராலும் விரும்பப்பட்டவன் இவரது நட்பை பேணும் பலராலும் விரும்பப்பட்டவன் சில வழிகளில் வேலை நேரங்களிலும் நட்பை பேணி போய் வாங்கி கட்டி கொண்டு தலையை சொல்வான். இயக்கம் மிக அரிதாக சந்தித்த எல்லா வரிகளிலும் வல்லுநராக விளங்கக்கூடிய சிலவே டேவிட் ஒருவன். ஆனால் கடல் என்பது பெரிய கடலாக இருந்தது. அதில் இயக்கத்தின் கடற்பிரிவு மிகச்சிறியதாக இருந்ததால் அவனது பாடசாலை கல்வியின் போது கூட பெரிய திட்டமிடல் திறன் இருந்தது. அது புரிந்தவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தது. அவனது எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அவனுக்கு களம் கிடைக்கவில்லை. கடல் அவனை மறைத்து வைத்திருந்தது. ஒரு மிக முக்கிய கடற்பயணம். டேவிட் தேவையான ஒழுங்குகளை வலிமை போல் சரிபார்க்கின்றான். கடல் தெரிந்தவர்கள் கடலில் ஓட தயங்கும் காலநிலை. ஆனாலும் பிரயாணம் அவசியமானதாகவும் ஒத்திவைக்க முடியாததாகவும் இருந்தது. கடலை தவிர எல்லாமே வலிமை போலத்தான். வளமையான தடல் புடல், வேகமான பிக்கப், பெரிய நம்பிக்கை விதையை நெஞ்சில் விதைத்துவிட்டு டேவிட் ஆயத்தமாகிறான். வளமையாக ஓடித்திரியும் நேவியையும் காணவில்லை. எல்லாமே நம்பிக்கையோடு இருக்கிறது. வண்டி புறப்படும். அதுவும் டேவிட் நேரில் புறப்படும் காரணம் சொல்லப்படாவிட்டாலும் வளமை போலவே ஊகித்துக் கொண்டு வழி அனுப்புகிறார்கள். டேவிட்டை அன்போடு வளர்த்து பாதுகாத்த மக்கள், அவனோடு மிக அன்பாக பழகியவர்களில் நல்லாய் கடல் தெரிந்தவர்கள் அன்று கரைக்கு வரவே இல்லை. படகு நீரில் இறங்கியது. குழந்தை பிள்ளையை கையிலே பிடித்து கூட்டிச் செல்லும் வாஞ்சியோடு இரு கரைகளிலும் ஆட்கள் வரிசையாய் நின்று படகினை கடலுக்குள் இழுத்துச் செல்கிறார்கள். இடுப்பளவு தண்ணீரில் இறங்கிய பின்னர் அணியத்தில் நின்று அரிதடியால் ஊன்ற படகு தள்ளி நகர அண்ணாந்து நின்ற இயந்திர வாள்கள் தண்ணீரில் குளிக்க எல்லாம் வளமை போலவே. இயந்திரம் ஸ்டார்ட் வர இருட்டில் நின்ற தோழர்களும் மக்களும் வண்டியில் நின்றவர்களுக்கு தெரியாது என்று தெரிந்தும் கையை உயர்த்தி மேலே அசைக்கிறார்கள். வண்டியில் நின்றவர்களும் கையசித்திருப்பார்கள். ஒரு இயந்திரம் கொஞ்ச தூரம் ஓடிப்போய் நின்று தயாராகுகையில் துணியில் பொத்தி டோர்ச் லைட் அடிப்பதும் தெரிகிறது. அல்பா அல்பா, என்ன மாதிரி பிரச்சனை இல்லை, குதிரைக்கு சாப்பாடு கொடுக்கணும். கரிகாரனின் பதில் போக்கியில் கேட்கிறது. பின் ஒவ்வொரு இயந்திரமாக சத்தமிட படகு நகராமலேயே இயந்திர சத்தம் அதிகரித்து குறைந்தது. மிக அதிகரித்து தனிவது கேட்கிறது. படகு வளமை போல் வலப்புறமாய் வட்டமிட்டு நிழலாய் நகர்கிறது. எப்போதும் போல் தேவையும் கடலும் தவிர மற்ற எல்லாம் வளமை போல. நீரை கிழித்து வெண்ணுரை கிளம்பு அலைகளில் எழும்பி பாய்ந்தது படகு. படகு புறப்பட்டுவிட்டது. அதிகரித்த சுத்தமும் கரையில் கூடிய கூட்டமும் சிறிது சிறிதாய் மறைய கடல் தேர்ந்தவர்களின் திருப்தி பெருமூச்சோடு கலந்த போது வண்டி வெளிக்கிட்டு விட்டது. இயந்திர சத்தம் கரைவதற்கு முன்னரே கரையில் உள்ள தொலைத்தொடர்பு அல்பா அல்பா என அழைத்தது. தண்ணி அடிக்குதுதானே போக்கிய, அதுதான் லொக்டியூப்ல வச்சிட்டம் போல என கூறிவிட்டு முயற்சியை கைவிடும் போது கூட இயந்திர சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. நேரம் கரைய முகாமுக்கு திரும்ப நினைக்கும் வழியில் தூரத்து முகாம் தொலைத்தொடர்பில் ஒரு அவசர அழைப்பு. என்னவாம், கிளியர் இல்ல, சரியா விளங்கு இல்ல, சொல்லு. போட்டு வெடிச்சிட்டு வண்டி அனுப்புங்கோ, என்ன மாதிரி கிடாக்குது. அவ என்ற கிளியர் இல்ல, ஒன்றும் விளங்கு இல்ல. ஆர் கதச்சது, டேவிட் என்ன மாதிரி தான் கிடந்தது, ஒன்றும் விளங்கு இல்ல. அடுத்த படகினை ஆயத்தம் செய்த வேளை இயந்திரம் எடுக்க விரைந்த வேளை உறுதியற்ற அந்த தொலைத்தொடர்பு செய்தி நம்புவதா இல்லையா என்று யோசித்த வேளை நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அலை விரித்து கொண்டிருந்தது. சன்னதம் கொண்டிருந்தது கடல். தேடப்போகும் படகை தேடப்போகவென மர்ம படகை தயாராக வைக்க வைக்கும் கடல். நேரம் செல்ல செல்ல தொலைத்தொடர்பு செய்தி பிரமையோ என நினைக்க வைக்கும் பெருமையோடு காத்திருக்கும் வேளையில் தேடப்போன படகின் தொலைத்தொடர்பு அழைக்கிறது. அரிய கண்டிடம் தூரத்தில் இன்னும் ஒரு ஆள் தெரியுது. என்ன மாதிரி என்ன மாதிரி என்ற தொலைத்தொடர்புக்கு பதில் சொல்லாமல் தேடும் படகு கரை நோக்கி வர படகில் அரியோடு நட்டான். என்ன நடந்தது, போட் பிரிஞ்சிட்டது, நடுவால முறிஞ்சு அணியம் தனிய கடையார் தனியே ரெண்டா போச்சு. மற்றாக்கள் என்ன மாதிரி, டேவிட் அண்ணன் என்ன மாதிரி? இருட்டுக்குள் எல்லோரையும் கூப்பிட்டு டேவிட் அண்ணை ஒன்றாக்கினவர். எல்லோரையும் நீந்த சொல்லிவிட்டு போட்டு அவர் கரிகாலனை கூப்பிட்டு தன்னட்டு எடுத்தவர். முழு விடயங்களையும் சொல்ல முடியாது. ஹரியும் ரட்னாவும் மயங்கிவிட்டார்கள். மீட்கப்பட்ட இருவரும் உப்பு நீரால் உதடுகள் வெடித்து முகம் புண்ணாக்கி கோலம் கட்டியிருந்தார்கள். படகுகள் போயின வந்தன. செய்தி கேள்விப்பட்ட சனமெல்லாம் கரை முழுக்க கூடி நின்று தேடினார்கள். படகுகளின் தேடலுக்கு மேலாக டேவிட்டின் திறமையில் எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். முதலும் இரண்டு நாள் கடலுக்கு கிடந்தவன் வந்து சேர்ந்தவன் தானே. மன்னர்ல ஒரு காற்று ரெண்டு பொம்பளை புள்ளியே தனியே கொண்டு வந்து சேர்த்தவன் இல்லை. டேவிட்டின் நீச்சல் திறமையில் எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. இந்த மட்டு நீச்சல் பொடியில் வந்து சேர்ந்துட்டாங்களாம், டேவிட்டேன் பெற மாட்டான். எல்லோரும் நம்பிக்கையோடு காத்திருந்த போதும் ஹரி மருத்துவமனையில் கூறிக்கொண்டிருந்தான், எங்களை நீந்த சொல்லி போட்டு கரிகாலனைத்தான் இழுத்து கொண்டு நின்றவர். படகில் சென்றவர்களில் கடலோடு கொஞ்சமும் பரிச்சயம் இல்லாத நீச்சல் தெரியாதவன் கரிகாலன் மட்டும்தான். எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தபோது ஹரியையும் ரட்னாவையும் தவிர வேறு எவரும் வரவில்லை. கரிகாலனும் வரவில்லை, டேவிட்டும் வரவில்லை. அந்த கடல் எண்ணெய் அவர்களை அணைத்துக் கொண்டாள். 1985 மன்னார் காவல் நிலைய தாக்குதல் நடைபெற்ற போது தாக்குதல் குழுவை படகில் ஏற்றி மறுகரைக்கு கொண்டு சேர்க்கும் கடற்புலிகளின் அந்த குழுவின் உதவி பொறுப்பாளராக இருந்தவர் டேவிட். படகில் சென்று பாதுகாப்பாக இறங்குவதற்கே தாக்குதலில் முதல் வெற்றி என கருதப்பட்டது. அந்த தாக்குதல் முடிந்த பின்பு அப்போதைய மன்னார் தலைவர் லெப்டினன்ட் விக்டர் அவர்கள் டேவிட்டை பாராட்டினார். 1987 ஆணையரவு முகாமிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி ஸ்ரீலங்கா ராணுவ முன்னேற முயன்ற போது கிட்டண்ணா தலைமை தாங்கிய தாக்குதலின் போது வீரமரமடைந்த லெப்டினன்ட் அங்கிலின் குழுவில் ஒருவராக சண்டை செய்து தோளில் காயமடைந்தார் டேவிட் அண்ணன். 1987 ஜால் தொலைதொடர்பு தாக்குதலில் 8 ஸ்ரீலங்கா படையினரை கைது செய்த போது 50 கலிபர் குழு ஒன்றோடு சென்று சண்டையில் ஈடுபட்டவர். 1989 நெல்லியடியில் இந்திய படை காவலர் மீதான தாக்குதலின் போது அந்த தாக்குதல் குழுவின் இரண்டாவது பொறுப்பாளராக சென்றவர். 1990 வடமராட்சி கடலில் ஸ்ரீலங்கா கடற்படையின் தாய்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட கரும்பலி தாக்குதல், கடற்கரம்பலிகள் மேஜர் காந்தருபன், கேப்டன் வினோத், கேப்டன் கொரின்ஸ் ஆகியோரால் நடத்தப்பட்ட அந்த நடவடிக்கையின் தலைமை தாங்கியவர் எங்கள் டேவிட்டே. இத்தனைக்கும் வெற்றிகரமாய் தாக்குதலை நிறைவேற்றிய எங்கள் டேவிட் அந்த கடல் எண்ணெய் அன்று தன்னோடு அணைத்துக் கொண்டாள் லெப்டினன்ட் டேவிட்டையும். லெப்டினன்ட் டேவிட்டின் மாவீரர் மகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே எந்த மனசில் நீடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் மூலவு அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது போலவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக இனமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழட. நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே எனது நண்பன். நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா எனது நண்பனே எந்த மனசில்
எனது நண்பனே எந்த மனசில் நீ